இந்த புதிய வருஷத்துக்குள்ளே தேவனங்களை கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா,
ஆமென்.
அது அவருடைய மகத்துவமான கிருபை.
ஆமென்.
அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதிலும் தேவன் நம் வாழ்விலே நன்மை செய்வாராக. இந்த வருஷம் முழுவதிலும் தேவன் தன்னுடைய கரத்தை எங்கள் மீது நீட்டி வைத்துக் கொண்டே இருப்பாராக. ஹல்லேலூயா. தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நன்றி நன்றி உங்களை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை நாங்கள் சோதரிக்கிறோம் ஐயா. நீ செய்த இந்த மகத்துவமான காரியத்திற்காக இன்னொரு வருஷத்தை எங்கள் வாழ்விலே கூட்டி தந்ததற்காக நன்றி
செலுத்துகிறோம்.
Thank you, Jesus. உம்முடைய கிருபை மகத்துவமானது ஆண்டவரே.
உலகில் உயர்ந்தவர்.
இன்னும் ஒரு வருஷத்தை எங்கள் வாழ்வியலே தந்தீங்களே, எங்கள் பிள்ளைகளுக்கு தந்தீங்களே, அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செல்வோம். நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செல்வோம். எல்லாருக்கும் என்னுடைய புதுவருஷ புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேவன் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். எல்லாரும் நாம் கடந்து சென்று ஒருவர் ஒருவர் உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து வாழ்த்துவோமா? இந்த வருஷத்தை தேவன் உங்களுக்கு கிருபையினால் தந்திருக்கிறார் என்று சொல்லி ஆறுதலான தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி எல்லாரும் கடந்து சென்று ஒவ்வொருவருக்கும் ஒருத்தரையும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்க. நல்ல வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுங்க, நீங்க இந்த வருஷத்திலே செழித்திருப்பீங்க, நல்லா இருப்பீங்க, ஆசீர்வாதமாயிருப்பீங்கன்னு சொல்லி எல்லாரையும் பார்த்து ஒருவரையும் விடாதீங்க. எல்லாருக்கும் சொல்லுங்க, எல்லாருக்கும் கடந்து சென்று சொல்லுங்க, தேவன் ஒரு காரியத்தை இந்த வருஷத்திலே தேவன் செய்வார் என்று சொல்லி. ஹல்லேலூயா சொல்லுங்க. கடந்து சென்று கடந்து சென்று எல்லாரும் 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 ஹல்லேலூயா. வாழ்த்து சொல்லிவிட்டா வந்து அப்படி அமர்ந்துடுங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹாப்பி நியூ இயர் சிஸ்டர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ். சோ எல்லாரும் வந்து மெதுவாக நீங்க அமர்ந்துருங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ லோ. கை கொடுத்தவர்கள் வந்து அமருங்க. நாம கர்த்தருடைய வார்த்தைகளை கடந்து செல்ல வேண்டும். தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். உங்கள் எல்லாரையும் தேவன் பலமா இந்த வருஷத்திலே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருஷத்தை தேவன் உங்களோட வாழ்விலே நன்மையினால் முடிசூட்டுவாராய். நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தோடு நடைபெறுவதாக. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்கிறவர்கள் விரும்புகிறவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக. உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளே செழித்திருப்பார்களாக. உங்களுடைய குடும்பங்கள் சமாதானத்தோடு வாழுவதாக. கர்த்தருக்குள்ளே தேவனுடைய நாமத்தில் இந்த வருஷத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்ததுக்காய் அவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இதுவரைக்கும் தேவன் உங்களை நடத்தியதை விட இந்த வருஷத்திலே தேவன் பலமாய் நடத்துவாராக, வல்லமையாய் நடத்துவாராக. ஆவிக்குரிய வாழ்விலும் பொருள் ஆறாத ரீதியிலையும் தேவன் இந்த வருஷத்திலே உங்களை எல்லாரையும் வல்லமென ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து இந்த நாளில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். என்னை விட என்னுடைய வாழ்க்கையை விட உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் பலமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக. கடந்த வருஷத்திலே இருந்த குறைவுகள் எல்லாவற்றையும் இந்த வருஷத்திலே தேவன் நிறைவாய் மாற்றுவாராக. கடந்த வருஷத்திலே இருந்த ஏக்கங்கள் எல்லாம் இந்த வருஷத்திலே அது பூர்ணமாய் மாறுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இல்லையா? ஆண்டவர் வேதத்திலே பலருக்கு வருஷங்களை கூட்டி கொடுத்திருக்கிறார். அது தேவனுடைய கிருபை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது அவருடைய இரக்கம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எங்களுக்கு இந்த வருஷத்தை தந்தது அவருடைய மகத்துவமான ஒரு கிருபை பாருங்க, மகத்துவமான ஒரு கிருபை பாருங்க. அதனாலே ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி இந்த வருஷத்துக்கு என்ன ஒரு தடம். ஹல்லேலூயா! Thank you, Jesus. Hallelujah, 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 hallelujah. இந்த உள்ளத்தில் இருக்கிற விதத்தில் எல்லாம் உங்களை நான் சொல்லி ஆசீர்வதிச்சிட்டேன். ஆனா ஒரு சில வார்த்தைகளை கவனிக்க நான் விரும்புகிறேன். எல்லாருக்கும் வாக்கு தத்தம் விருப்பம். வாக்கு தத்தமும் தேவையான வார்த்தைகளும் ஆண்டவர் போதகரை வைத்து நடத்துவார் என்று சொல்லி நான் கர்த்தருக்கே நம்புகிறேன். ஆனால் என்னுடைய இல்லத்தில் இருந்த ஒரு சில வார்த்தைகள் உங்கள் வார்த்தையிலே இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் போட்டுவிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா! திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 121 அதிகாரம். சங்கீதம் 121 அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்க. சங்கீதம் 121 அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து வாசிங்கள்.
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாவிட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார்.
இரண்டாவது வசனத்திற்கு வாசிங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து
எனக்கு ஒத்தாசை வரும்
வருவதாக. ஹல்லேலூயா!
ஹல்லேலூயா!
இந்த வருஷத்திலே எனக்கு ஒரு உதவி வர வேண்டுமே ஆனால் அது தேவனிடத்தில் இருந்து வர வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். இந்த வருஷத்திலே தேவன் என்னை ஆசீர்வதிக்க வேண்டுமே ஆனால் அது தேவனிடத்தில் இருந்து வர வேண்டும். எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதத்தில் இருந்து எனக்கு உதவி வர வேண்டும். பாருங்க, மற்ற விதத்தில் வருகிற எந்த ஆசீர்வாதமும் நன்மைகளைப் போல இருந்தாலும் அதை நாம் தள்ளி வைக்க வேண்டும் என்பதை கர்த்தருக்குள்ளே நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த வருஷத்திலே தேவனிடத்தில் இருந்து எனக்கு எது வருகிறதோ அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அது எனக்கு கிடைக்க வேண்டும். அது எந்த விதத்திலும் தடைபட்டு போக கூடாது. ஆகையினாலே இந்த வருஷத்திலே தேவன் அவரிடத்தில் இருந்து என்னை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறாரோ அந்த ஆசீர்வாதம் முழுவதும் என் வாழ்விலே தங்க வேண்டும், வர வேண்டும், கிடைக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. பல வழிகளே நமக்கு ஆசீர்வாதம் இந்த வருஷத்திலே கிடைக்கும். பாருங்க, கடந்த வருஷத்திலே நமக்கு பல விதத்திலே ஆசீர்வாதங்கள் கிடைச்சது. எல்லாம் தேவனிடத்தில் இருந்து கிடைத்ததா? இந்த வருஷத்திலே கிடைக்கிறது எல்லாவற்றையும் தூக்கி சீர்தூக்கி பார்த்து இது தேவனிடத்திலிருந்து வருகிறதா என்பதை அறிந்து புரிந்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். உன் கால்களை தள்ளாடவிட்டால் உன்னை காக்கிறவர் உறங்குவதே கிடையாது. இந்த வருஷத்திலே கடந்த வருஷத்தில் என்னையும் உன்னையும் காத்த அந்த ஆண்டவர் இந்த வருஷத்திலையும் எங்கள் கால்கள் தள்ளாதாட படிக்க காப்பாராக. கடந்த வருஷத்தில் பல தடவை எங்கள் கால்கள் சோர்ந்து போனது, தள்ளாடி போனது, ஏலாத நிலைமைகள், வேண்டாம் என்ற நேரங்கள். ஆனாலும் கர்த்தர் நடத்தி வந்தார் அல்லவா? அதே விதமாக இந்த வருஷத்திலையும் தேவன் எங்கள் கால்களை தள்ளாதாட படிக்க காத்து எங்களை நடத்துவாராக. தேவன் வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பல ஊழியர்கள், பல தேவ பிள்ளைகள் சோர்ந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்ட வேலைகள் எல்லாம் அவர் அவர்களை திடப்படுத்தி அவர் அவர்களை சரிப்படுத்தி அவர்களை நடத்தி சென்றதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்பப்போது வார்த்தைகளை அனுப்பி, வேத வசனங்களை அனுப்பி அவர் தைரியப்படுத்தி பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி தேவன் நடத்தி வந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே விதத்திலே இந்த வருஷத்திலையும் தேவன் எங்களை நடத்துவாராக. உன் கால்களை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற தேவன் உறங்கவே உறங்க மாட்டார். பாருங்க, நாம் எல்லாம் நித்திரை கொள்ளுற நாட்கள் இருக்கிறது இல்லையா? பல நேரங்களிலே நாம் நித்திரை கொள்ளுகிறோம். விழித்திருக்க வேண்டிய நேரங்கள் எல்லாம் நாம் நித்திரை கொள்றோம். பாருங்க, ஆனால் உன்னை நடத்துகிற ஆண்டவர், உன்னை கொண்டு வந்திருக்கிற ஆண்டவர், உனக்கு இன்னும் ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்திருக்கிற அந்த ஆண்டவர், அவர் ஒருபோதும் உறங்குவதில்லை என்பதை இன்று நீ புரிந்துகொள். அந்த ஆண்டவரை தானையா நாம் கொண்டிருக்கிறோம், அந்த தேவனைத்தான் நாம் கொண்டிருக்கிறோம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே இந்த இரவிலே உன் புத்தியில ஒரு காரியத்தை எழுதிக்கள். என்ன தெரியுமா? உன் தேவன் உறங்குவதில்லை. இந்த வருஷத்தில் உன் வாழ்க்கையில நடக்கிற எல்லா காரியத்தையும் அவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. உன் கால்களை தள்ளாட விட மாட்டார், உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டாரப்பா, உறங்க மாட்டார். ஒருவேளை நாம் நினைக்கலாம், கடந்த வருஷத்தை வைத்து நான் பேசுகிறேன், இந்த வருஷத்தில் நாம் நினைக்கலாம், சிந்திக்கலாம், ஐயா என்னை பார்ப்பதற்கு ஒருவரும் கிடையாது, என் இருதத்தை கவனிப்பு. வேதம் சொல்லுகிற இருதத்தை அவர் நிறுத்தி வைத்து பார்க்கிற தேவன். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் தயவு செய்து உன் இருதத்தில் எழுதிக்கள், உன் தேவன் உன்னை நிறுத்தி வைத்து பார்த்துக் கொண்டு இருப்பார். உன் கால்களை தள்ளாடு விட மாட்டார், உன்னை காக்கிறவர் உறங்க மாட்டார். இதோ இஷ்டவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும். உன்னை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையப்பா. இந்த அறிவு இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நமக்கு இருப்பதாக இருப்பதாக. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தரின் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிற. எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் இதுதான். தேவன் எங்களை காக்கிறார், ஒரு மனுஷன் அல்ல. இந்த வருஷத்தை தந்த தேவன், இந்த வருஷத்தில் நன்மையினால் நடத்துகிற தேவன், அவர் எங்களை காக்கிறார் என்பதை மறந்து விடாதே. உன் வாழ்வில் எது நடந்தாலும் உன் தேவன் உனக்கு மேலாக இருப்பார் என்பதை மறக்காதேப்பா. கர்த்தர் உன்னை காக்கிறார், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். ஒரு நிழலையும் ஒரு மனுஷனையும் பிரிக்க முடியாது, ஒரு நிழலையும் ஒரு மனுஷனையும் பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு தேவன் உன்னை நேசிக்கிறபடினா இந்த வருஷத்தில் தேவன் உன்னையும் என்னையும் நிழலை போல காக்கிறார் என்பதை மறந்து விடாதேப்பா. யோபு என்கிற பக்தன் தன் சோதனையின் காலத்திலே சொன்ன வார்த்தை உண்டு, என்ன தெரியுமா? வலதுபுறம் பார்த்தாலும் உங்களை காணல ஆண்டவரே, இடதுபுறம் பார்த்தாலும் உங்களை காணல ஆண்டவரே, முழுத்தில் இருட்டாக தெரிகிறதப்பா, ஆனாலும் நான் போகிற வழி இன்னதென்றதை நீர் அறிவே. இந்த வருஷத்துல உன் வாழ்வில, உன் பிள்ளையுடைய வாழ்வில், நன்மையானாலும் தீமையானாலும் சரி, நீ போகிற வழி அவர் அறிந்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. அவர் உன் வாழ்வை நிழலை போல தொடர்கிறவர். ஒரு மனிதனை போல அல்ல, அவர் நிழலை போல தொடர். நிழலை பிரிக்க முடியாதையா. ஏன் தெரியுமா? தேவன் உன்னையும் என்னையும் அவ்வளவுக்கு நேசிக்கிறார். நான் வருகிற பொழுது சிந்தித்துக் கொண்டு வந்தேன், என்ன தெரியுமா? கிருபையின் ஆலயத்திற்கு தேவ கிருபை மாத்திரம் இல்லை என்று சொன்னால் இந்த ஆலயம் ஒன்றுமே இல்லை. உனக்கும் எனக்கும் தனிப்பட்ட விதத்தில் தேவன் கிருபையை கொடுக்கவில்லை என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை. தேவன் உன்னையும் என்னையும் நிழலை போல தொடர்ந்து வருகிறார் ஐயா, நிழலை போல. யார் இப்படி எங்களோடு வர முடியும்? எவர் வர முடியும்? பெரிய ஆசீர்வாதம் ஐயா. அவர் நிழலை போல எங்களை தொடர்ந்து வருகிறாரா? பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. இந்த வசனத்தினுடைய பாரம் எவ்வளவு தெரியுமா? இந்த வார்த்தையினுடைய பலம் எவ்வளவு தெரியுமா? ஐயா, வெயில் கூட உன்னை சேதப்படுத்த விட மாட்டான். இரவு கூட இருட்டு கூட உன்னை சேதப்படுத்த தேவன் விட மாட்டார் ஐயா. ஏன்? அவர் தன் ஜனத்தை அவர் நேசிக்கிறபடியினார். இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? எங்களை எவரும் நேசிக்கவில்லை, தேவன் என்னை நேசிக்கவில்லை, தேவன் என்னை கையை விட்டுட்டாரு, தேவன் ஏன் இப்படி செய்கிறார்? இல்லையா, தேவன் வெயில் கூட உன்னை சேதப்படுத்தாது படிக்கின்ற வருஷத்துல காப்பாராக, காப்பாராக. கொஞ்சம் சிந்திங்க, வெயிலும் என்னை சேதப்படுத்தக்கூடாது, இரவும் என்னை சேதப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொன்னால் இஷ்டவேலை காக்கிறவர் என்னையும் உன்னையும் எவ்வளவு கவனமாக பார்க்கிறார் என்று தெரியுமா? எவ்வளவு கவனமாக பார்க்கிறார், எவ்வளவுத்துக்கு அவர் என்னையும் உன்னையும் நேசிக்கிறார். எவ்வளவுத்துக்கு அவர் உன்னையும் என்னையும் அன்பு செலுத்துகிறார் என்று தெரியுமா? இந்த வார்த்தையின் அடிப்படையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் என்னை அவ்வளவுத்திற்கு நேசிக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். இந்த வருஷத்திலே உன் வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் வரத்தான் போகிறது, பல துன்பங்கள் வரத்தான் போகிறது, பல துக்கங்கள் வரத்தான் போகிறது. இவைகள் எல்லாவற்றிலையும் இஸ்ரவேலை காக்கிற தேவன் உன்னோடு கூட இருந்து என்னோடும் இருந்து அவர்களை நடத்தி வருவார் என்பதை மாத்திரம் நீ மறந்து விடாதே. கர்த்தருன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவருன் ஆத்மாவை காப்பாரப்பா, அவருன் ஆத்மாவை காப்பார். கர்த்தருன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பாரப்பா. கர்த்தருன் போக்கையும் உன் வரத்தையும் இந்த நாள் தொடங்கி இந்த வருஷம் முழுத்திலும் காப்பாராக, காப்பாராக, காப்பாராக. ஆகையினாலே இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற நமக்கு இந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்தில் எழுதி கொண்டு போங்கள். இந்த சங்கீதத்தை நினைவிலே வைத்திருங்கள். இந்த சங்கீதத்தை அடிக்கடி வாசியுங்கள். நிழலை போல ஒருவர் என்னை தொடர்ந்து வருவார் என்று சொன்னால் அதை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஆய் ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வார்த்தைகளுக்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபியாய் கர்த்தாவே, இந்த வார்த்தைகளின்படி எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நிழலை போல இந்த வருஷத்திலே காத்து நடத்த வேண்டுமாறு நாங்கள் வேண்டுகிறோம். துன்பத்தின் பாதையிலும் துயரத்தின் பாதையிலும் கண்ணீரின் பாதையிலும் நாம் கடந்து செல்லுகிற பொழுது உம்முடைய கரம் எங்களை தாங்கட்டுக்கும் அப்பா. எங்கள் கால்கள் சோர்ந்து போகிற பொழுது, தள்ளாடுகிற பொழுது எங்களை திடப்படுத்துங்க அப்பா. ஆண்டவரே, இருளாகிலும் வெயிலாகிலும் எங்களை சேதப்படுத்தாத படிக்கு எங்களை காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்களும் படைக்கிறோம். நசரேனா இயேசு நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே.
இந்த வருடத்திலும் கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் தொழில்களையும் தேவன் வாய்க்க பண்ணுவாராக. ஆமென்.
ஆமென்.
கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்க.
ஆமென்.
கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்வார். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலை சொல்லுகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தைக்குள்ளாக நேரம் மட்டுமட்டாக இருக்கிறபடியால் நம் வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எமக்கு பலன் உண்டு.
ஆமென்.
ஹல்லேலூயா. எம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வருடத்திலே எல்லாவற்றையும் செய்ய தேவனுடைய பலம் நமக்கு தேவை. ஆமென். தேவனுடைய பலம் நமக்கு தேவை. இந்த ஆண்டில போன ஆண்டவரே, ஆண்டவரே தகப்பனே, இந்த ஆண்டில நாங்கள் பலமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே தேவரே, எங்களை ஆண்டவரே நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் தொடர்ந்தும் வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தேவனுடைய பலன் வேண்டும். பவுலுக்குள்ளே கிறிஸ்துவினுடைய பலன் இருந்ததுதான் எல்லாவற்றையும் பலம் கொண்டான் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவினுடைய பலம் பவுலுக்குள்ளே எப்படியாக இருந்ததோ அவன் எல்லாத்தையும் கிறிஸ்துவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டான். அவனுக்குள்ளே இருந்த பலம் அவனை எப்படியாக நடத்தி சென்றது, அவனை ஆசீர்வாதமாக நடத்தி சென்றது என்று நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலே சுருக்கமாக, டைம் பத்தாதபடியால சுருக்கமாக மூன்று விதமான பலத்தை குறித்து நாம் பார்த்து நாம் கடந்து செல்வோம். பிலிப்பியர் 3:11 வாசிக்க நாம் கேட்போம். பிலிப்பியர் 4:11, சாரி மன்னிக்க வேணும், 4:11.
என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன்.
என் குறைச்சலினாலே நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாயிருக்க கற்றுக்கொண்டேன் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். பவுலுடைய குறைச்சலிலே மனரம்யமாய் இருந்த கற்றுக்கொண்டான். நாமும் கர்த்தருக்கு நாம் ஏதாவது கிறிஸ்துவுக்குள் செய்யும்போது தேவ பலம் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென். பாருங்க, பவுல பார்க்கிறது பாப்போம் சொன்னா, என் குறைச்சனினாலே நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையிலிருந்தாலும் மனரமியமாயிருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். மனரமியமான பலம் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. இந்த நாட்களிலும் அப்பா ஆண்டவரே மனரமியமாயிருக்க எங்களுக்கு ஆண்டவரே கிருபை தரும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம் முடிவிலே. ஆமென். பாப்போம் சொன்னா, கொலிசையர் எழுதின நிருபத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், 3:24 நாம் வாசிக்க கேட்போம்.
எதை செய்தாலும் அதை மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
செய்யுங்கள், எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். ஆமென். எதை நாங்கள் செய்தாலும், போன ஆண்டில நாம் மறந்திருந்தாலும், எதை நாம் செய்தாலும் அதை மனவிருப்பத்தோடு மனரமியத்தோடு நாம் கர்த்தருக்கென்றே நாம் செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆவேலை பார்ப்போம் என்று சொன்னால், நல்ல மந்தையிலே நல்ல கொழுத்ததுகளை மனப்பூர்வமாக கொடுத்தான், அதை தேவன் ஏற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக நாம் மனரமியமா இருந்து தேவ பலத்தை பவுல் எப்படியாக பெற்றுக்கொண்டானோ அப்படியாக நாமும் கர்த்தருக்கென்று நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதலாவது நாம் மனரமியமாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் அடிக்கடி வேத வசனங்களை நன்றாக தேவனுடைய ஆலயத்திலே வந்து நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். மனதை நாம் புதிதாக்கி பக்குவப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆமென். அப்படின்னா தேவ பலம் பவுலுக்குள்ளே எப்படியாக இருந்ததோ அப்படியாக எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் இருக்க வேண்டும். ஆமென். முதலாவது நாம் பார்த்தோம், மனரமியமான பலன் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். அதை நாம் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்க்க போகிறோம், மகிழ்ச்சியான பலன். பிலிப்பியர் 4:12
தாழ்ந்திருக்கவும் எனக்கு
தெரியும்,
வாழ்ந்திருக்கவும் எனக்கு
தெரியும்,
எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கவும், பட்டினியா இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன்.
போதிக்கப்பட்டேன், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்க பட்டினியா இருக்கும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். பாருங்க, மகிழ்ச்சியான பலன் இதுதான். எந்த நேரத்திலும் சோர்வுகள் இல்லாதபடி, சோர்வுகள் இல்லாதபடி, கஷ்டங்கள் துன்பங்கள் எங்களை விட்டு என்னதான் நீங்கினாலும் மகிழ்ச்சி, மகிழ்ச்சியான அந்த பலம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஆமென். எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். பவுலை போல மகிழ்ச்சியான பலனாக நாம் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவுக்குள் மகிழ்ச்சியான பலம் உண்டாவதாக நாம் இருக்க வேண்டும். ஆபகூப் என்ற ஒரு புஸ்தகம் இருக்கிறது, அதுல 3:16 பழைய ஏற்பாடு 1086 3:17-18 வாசியுங்க.
அத்திமரம் விழாமல் போனாலும், திராட்சை செடியில் பழம் உண்டாமல் போனாலும், ஒளிய மரத்தின் பலன் அற்றி
போனாலும்,
வயல் தானியத்தை விளைவியாமற்
போனாலும்,
கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்றி
போனாலும்,
தொழுவத்திலே மாடு இல்லாமற்
போனாலும்,
நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன்.
கொளி கூறுவேன். பாருங்க, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பழம் உண்டாக்காமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலனற்று போனாலும், வயல்களிலே தானியம் விளையாமல் போனாலும், ஆட்டு மந்தையில் முதல் பலனும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள்ளே களி கூறுவேன். என்னதான் எங்களுக்கு பலனற்று போனாலும், எங்களுடைய வாழ்க்கையிலே என்னதான் குறைவுகள் இருந்தாலும், கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். எங்களுடைய இருதயம் எப்பொழுதும் களிகூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். என்னதான் விலகி போனாலும், எங்களை விட்டு வறுமைக்குள்ளே நாம் சென்றாலும், கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் அந்த பலமான மகிழ்ச்சியோடு நாம் இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஜோபுவை பார்ப்போம் என்று சொன்னால் எல்லாத்தையும் இழந்து போய் நின்றான். ஆனாலும் தேவனுக்குள்ளே அந்த இடத்திலே மகிழ்ச்சியாயிருந்தார். ஜோபுவின் புஸ்தகம் 13:15 நாம் பார்ப்போம் என்றால், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆமென். பாத்தீங்களா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். இதுதானுங்க மகிழ்ச்சி, இதுதானுங்க உறுதி. இந்த ஆண்டில இந்த மகிழ்ச்சியோடு நாம் இருப்போம். என்னத்தை தான் இழந்தாலும், என்னத்தை தான் அந்த தேவனுடைய மகிழ்ச்சியை போல ஒரு மகிழ்ச்சி இந்த உலகத்திலேயே இல்லை. நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த தேவ பலன். பவுலுக்குள்ள எப்படியாக அந்த பலம் இருந்ததோ, எவ்வளவு காரியத்தை பலம் கொண்டு எப்படியாக செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்ல ஏசையாவில பார்ப்போம் என்று சொன்னால், நாங்கள் ஓடினாலும் களைப்படைய மாட்டோம், நடந்தாலும் சோர்வடைய மாட்டோம். அப்படியான ஒரு மகிழ்ச்சி, கர்த்தருக்குள்ளே பலன் கொண்டு கழுகுகளை போல் சிறகுகளை அடைத்து உயர நாம் பறப்போம். கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியா இருக்கிறவர்கள், அதுதானுங்க அந்த தேவ பலன். ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நான் கெதியாக முடிக்கிறேன். மூன்றாவதாக 2 கொரிந்தியர், எங்களுடைய பலவீனத்திலே கிறிஸ்துவினுடைய பலன் உண்மையாக வேண்டும். ஆமென். எங்களுடைய பலவீனத்திலே கிறிஸ்துவினுடைய பலன் உண்மையாக வேண்டும். 2 கொரிந்தியர் 12:7-9 வாசிக்க நாம் கேட்போம். வாசிங்க.
அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய நிமித்தம் நான் என்னை உயர்த்தாத படிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. என்னை நான் உயர்த்தாத படிக்கு அது என்னை குட்டும். சாத்தானுடன் தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும் படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் சிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன்.
ஆமேன். அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்திலே வேண்டிக் கொண்டேன். பாருங்க, பவுலுக்கு ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டது. வேதத்தில் எங்கேயும் எழுதப்படவில்லை அது என்ன முள்ளன்னு சொல்லி. அது சோதனையா இருக்கலாம், அது வேத உடம்பில் உள்ள வருத்தமா இருக்கலாம். ஆனாலும் அவர் சொல்லுகிறார், நான் 3 தரம் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்தேன். 3 தரம். நாம் ஒரு நாளைக்கு எத்தனை தரம் வேண்டுதல் செய்கிறோம்? எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே, பலவீன நேரத்திலே உமது பலன் பூரணமாக விளங்க வேண்டும் என்று நாம் எவ்வளவு தடவைகள் ஜபித்திருப்போம். இந்த பவுலடிகள் சொல்லுகிறார், பாருங்க, நான் இந்த சரீரத்தை விட்டு இந்த வேதனை அகல வேண்டும் என்று நான் 3 தரம் ஜபம் பண்ணினேன். ஆனால் கர்த்தர் கொடுக்கிற பதில பாருங்க, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டுகிறேன். பாருங்க, மேன்மை பாராட்டுகிறேன். சரீரத்தில் என்ன பலவீனம் இருந்தாலும் எங்களுடைய பலவீனத்திலே கிறிஸ்துவின் பலன் பூரணமாக்கப்படுகிறது. நாம் இந்த ஆண்டில் கிறிஸ்துவுக்குள்ளே பலமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். பவுளைப் போல் என்னதான் பாடுகள், வேதனைகள், சோதனைகள் வந்தாலும், யோபுவைப் போல் என்னதான் நான் சேர்த்து வைத்திருக்கிற சொத்துக்களோ சகலதும் அழிந்தாலும், நாம் கர்த்தருக்குள்ள பலனாக இருக்க வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு பலன் தருவார். அந்த பலன் தான் உன்னை நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்லும். ஆமேன். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கண்களை மூடி நாம் ஜெபத்தோடு கூட நாம் கடந்து செல்வோம். எங்களை கவனித்து கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பரலோக தகப்பனே, ஆண்டவரே, எங்களுடைய பலவீனத்திலே ஆண்டவரே உம்முடைய பலன் பூரணமாக விளங்கட்டும் ஐயா. இந்த ஆண்டில் ஆண்டவரே தகப்பனே, போன ஆண்டவரை தகப்பனே, ஆண்டவரே இந்த ஆண்டில எங்களுக்கு இரட்டிப்பான பலனை ஆண்டவரே நீர் தர வேண்டும் என்று மண்டாடுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பம் ஆண்டவரே பலத்தினால் இடைக்கட்டி ஆண்டவரே, ஆண்டவரே ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே கழுகுகளைப் போல் ஆண்டவரே தகப்பனே, ஆண்டவரே உயர ஆண்டவரே பரப்பார்களாக எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, சபை வாழ்க்கையிலும் ஆண்டவரே சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாயிருக்க கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று மண்டாடுகிறேன் ஐயா. ஆண்டவரே வந்திருக்கின்ற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, ஆண்டவரே கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே என்னுடைய ஆத்மாவிலே என்னுடைய உள்ளத்தின் விருப்பத்தோடு ஆண்டவரே கிறிஸ்துவுக்களே ஆண்டவரே உம்முடைய ஜனத்தை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதம் இவர்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று மண்டாடுகிறேன். அப்படியா நீ செய்யறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், சோதரிக்கிறேன் அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே, நன்றி தகப்பன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோதரம். இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமையும் மகத்துவமுள்ள நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் புதுவருட வாழ்த்துக்களோடு கூட நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஹல்லேலூயா. என்னோடு கூட தயவு செய்து சங்கீத புத்தகத்திலே உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த சங்கீதம்தான். மூன்று காரியங்களை வேகமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து செல்ல விரும்புகிறேன். 91வது சங்கீதத்திலே 7வது வசனம், 8வது வசனம்.
உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய்.
ஹல்லேலூயா. இது ஒரு வாக்குத்தத்தமான இந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம். இந்த வருஷத்திலே இதை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டும். இந்த வருஷத்திலே மாத்திரமல்ல, இனி வரும் காலங்களிலே கூட உங்களுடைய ஆயுள் நாட்களிலே இந்த வார்த்தையானது உங்களுடைய சுதந்திரமாக இருக்க வேண்டும். ஏனென்று சொல்லி சொன்னால் உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடினாலே நீங்களும் நானும் காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஒவ்வொரு நாட்களும் விபரீதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. திகில ஊட்டும் செய்திகள் கேட்கப்படுகிறது. பெரு வெள்ளங்கள் உண்டாகிறது, பூமி அதிர்ச்சிகள் உண்டாகிறது. அதை தவிர அநேக விபரீதங்கள் கூட உண்டாகிறது. இன்றைய நாளிலும் கூட இன்றைக்கு நீங்கள் கேட்கிற அந்த வெடிச்சத்தமானது ஒரு முதலாம் தேதியா இருக்கிறபடினால பரவாயில்ல, ஆனாலும் கூட இந்த நாட்கள்ல யூரோப்பா தேசங்கள்ல கூட அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. வெடிச்சத்தத்துக்கு பின்னால் இருக்கிற காரணம் என்னன்னு யாருக்குமே தெரியாது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார் எப்படின்னு சொல்லிச்சுனால், உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது புறத்திலே என்ன சொல்றது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். நீங்க அநேக அழிவுகளை எல்லாம் பார்த்திருக்கிறீர்கள். இந்த வருஷம் தொடங்கி முடிவு வரைக்கும் எத்தனையோ அழிவுகளை கண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்களில் ஒருவர் கூட அதில் அழிந்து போனதில்லை. ஹல்லேலூயா. அதனாலதான் நீங்கள் இந்த வருஷத்தினுடைய முடிவு நாளிலே தேவனை கம்பீரித்து பாடி அவரை ஆர்ப்பரித்து அவருக்கு நன்றி பலி செலுத்தினீர்கள். ஏனென்றால் இந்த கடந்த நாட்கள் முழுவதும் உங்களை கண்ணின் மணி போல காத்துக்கொண்ட எங்களுடைய அருமையான தேவனுக்காக. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பினுடைய கம்பீர சத்தம் துணிக்கும். இன்றைக்கு நாங்கள் இவ்வளவு நேரம் கேட்டது இங்க ரட்சிப்பின் கம்பீர சத்தம். இந்த சத்தங்கள் நீதிமான்களுடைய ஒவ்வொரு கூடாரங்களிலும் கேட்க வேண்டும். சபை கூடுதலாக இருக்கிற இந்த இடங்களிலே மாத்திரமல்ல, உங்களுடைய வீடுகளிலேயும் கூட அந்த ரட்சிப்பின் கம்பீர சத்தம் தொனிக்க வேண்டும். எதனால தெரியுமா? அதோ அதாவது மற்றவர்களுக்காக அவருடைய அழிவு குறித்து நாங்கள் சந்தோஷப்பட்டிருக்கிறவர்களாக அல்ல, மாறாக அந்த அழிவுக்கு என்னையும் உங்களையும் விலக்கி காத்த தேவன், என்னுடையதும் உங்களுடையதும் உடைமைகளையும் சுற்றார்களையும் சுற்றார்களையும் நண்பர்களையும் தெரிந்தவர்களையும் கூட தேவன் அந்த அழிவுகளுக்கெல்லாம் விலக்கி காக்கிறவராயிருக்கிறார். இந்த அந்த அதிகாரத்தில் 1வது வசனம் அதுக்குரிய காரணத்தை சொல்லுகிறது. அது இருக்க வாசிங்க பிரதர்.
உன்னதமானவரை மறவில் இருக்கிறவன் சர்வ வல்லனுடைய நிழலில் தங்குவான்.
இதுதான் காரணம். இந்த அழிவு எல்லாம் நீங்கள் பார்க்கிற மட்டத்தில்தான் இருக்கிறதுக்கு காரணம், நீங்கள் அவருடைய மறைவிலே இருக்கிறபடினாலே.
அவருடைய பாதுகாப்புக்குள்ள வந்தவர்களுக்கு தான் இந்த வாக்கு தத்துவத்தினுடைய சுதந்திரம். நீங்கள் அவர்களுடைய அவருடைய ஆண்டவர், அதாவது நீதிமான், அதாவது நீதிமானுக்கு வரும் அநேக துன்பங்கள் இருக்கும், ஆனாலும் கர்த்தர் அவனை நின்று விடுவிப்பார்னு ஒரு வசனம் சொல்லுகிறது. சரியா? இன்னொரு இடத்துல நீதிமான் தேவனுடைய நாமத்துக்குள்ள ஓடி சுகமாயிருப்பான் என்று அதே வேத வசனம் சொல்லுகிறது. அதாவது என்னுடையதும் உங்களுடையதும் பாதுகாப்பு இந்த தேசத்து தலைவர்களிடத்திலே அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலே உள்ளது. ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த தேசத்துக்கு மாத்திரமல்ல, உலகத்தின் கடையாந்திரங்களிலே இருக்கிற தேசத்துக்கும், நாங்கள் கண்காணாத இடத்துல இருக்கிற எங்களுடைய உற்றார்களுக்கும் உறவினர்களுக்கும் கூட அந்த பாதுகாப்பு கடந்து செல்கிறது. பவுல் சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் உன்னுடைய வீட்டார் அனைவரையும் ரட்சிக்கிறதுக்கு தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! இந்த வசனத்தை நீங்கள் கை கொள்ள வேண்டும். கூடாரத்துக்குள்ளே போய் தேவனுடைய மறைவிலே இருக்கிற பொழுதுதான் எனக்கு அந்த வாதை, பக்கத்துல 1000 பேர் விழுந்தால் என்ன, என்னுடைய வலது புறத்துல எனக்கு பலனாயிருக்கிற அந்த 10000 பேர் கூட விழுந்து போனால் என்ன, அந்த வாதை என்னுடைய கூடாரத்தை அணுகுவதில்லை. அன்றைக்கு எகிப்தில அந்த வாதை வந்தபோது இஸ்ரவேலருடைய வீடுகளை எல்லாம் கடந்து எகிப்தியருடைய வீடுகளுக்கு போனது என்று பார்க்கிறோம். ஏனென்று சொல்லி சொன்னால், அந்த எகிப்து இஸ்ரவேலருடைய வீடுகளிலே என்ன இருந்தது, தேவனுடைய அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் இருந்தது. இன்றைக்கு எங்களுடைய வீடுகளிலேயும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் இருக்கிறது. அந்த வீடுகளிலே அது பூசப்பட்டு இருக்க வேண்டும். இயேசுனுடைய அடையாளம் என்னுடைய கூடாரத்திலே இருக்க வேண்டும், என்னுடைய சரீரத்திலே இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும், என்னுடைய தரிசனங்களிலே இருக்க வேண்டும். இயேசு பலியானது சும்மா அல்ல, அது என்னுடைய வாழ்க்கையிலே பலிக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். இதுதான் முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், அதே சங்கீதத்திலே அங்கால 90வது சங்கீதத்திலே ஒரு வசனத்தை வாசிங்க, 12வது வசனத்தை தயவு செய்து வாசிங்க.
நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும்.
ஹல்லேலூயா! பாருங்க, இதுல மோசையினுடைய அந்த தேவ மனிதனாகிய மோசையினுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு சொல்லினா, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவராகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஆண்டவர் எங்களுக்கு வருஷங்களை கூட்டிக் கொடுக்கிறார், நல்லது, சந்தோஷம் இல்லை என்று நான் சொல்லல. ஆனால் அந்த கூட்டி கொடுக்கிற அந்த வருஷங்களின், அந்த நாட்களின் பின்னணியில் இருக்கிற அர்த்தம் என்ன? வீணாக விருதாவாக போகாதபடிக்கு தேவன் எதற்காக எனக்கு அந்த நாட்களை கூட்டி கொடுத்திருக்கிறார் என்று ஒரு சிந்தனை எனக்கு உங்களுக்கும் வேண்டும். எங்களுடைய நாட்களை கதையை போல கழித்து விட்டோம் என்று சொல்லுகிறது. இன்றைக்கெல்லாம் சொன்னீங்க, பூவை போல உலர்ந்து போகிற ஒரு வாழ்க்கை. அப்படி என்று சொல்லி சொன்னால், எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த ஃபலங்கரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த நாட்களுடைய நீடிப்பினுடைய அர்த்தம் என்ன? அந்த நாட்களுக்குள்ளே நான் தேவனுக்காக என்ன செய்ய வேண்டும்? அப்படி ஒரு கேள்வி எனக்கும் உங்களுக்கும் எழும்ப வேண்டும். ஏனென்றால் தயவு செய்து என்னோட கூட யோபுவினுடைய புஸ்தகத்திலே 37வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோபு புஸ்தகம் 37வது அதிகாரம் 7வது வசனம்.
நாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்தரித்து போடுகிறார்.
ஹல்லேலூயா! அதாவது கவனிங்க, தாம் உண்டாக்கின சகல மனுஷரும் தம்மை அறியும்படிக்கு அவர் சகல மனுஷருடைய கையையும் முத்திரித்து போடுகிறார். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் என்று சொல்லி இருக்குது, சரியா? கைரேக சாஸ்திரம் என்று சொல்லுவார்கள், சரியா? சத்ருவினுடைய ஆட்கள் இதுல இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை குறித்து இதுல எழுதப்பட்டிருக்கிறது. சரியா? இதை வாசிக்கிற தன்மை எனக்கு தெரியாது, ஆனால் இதை வாசிக்கிறதுக்கு சில பேர் முயற்சி செய்து என்னுடைய வாழ்க்கையை அறிகிறதுக்கு பிராயத்தனம் பண்ணலாம். ஆனால் ஆண்டவர் எனக்கு அதை முத்திரித்திருக்கிறார். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது, சாத்திரம் சொல்றவனுக்கும் தெரியாது அவனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. ஏன்னு சொல்லி சொன்னால், எல்லாரும் தம்மை அறியும்படிக்கு எங்களுடைய கண்கள், இது எவ்வளவு பெரிய அறிவாளிகள் ஆனாலும் சரி, எவ்வளவு ஐஸ்வர்யவான்கள் ஆனாலும் சரி, எல்லாருடைய கண்களும் தேவனையை நோக்கி பார்க்கும்படிக்கு சகல மனுஷருடைய கைகளையும் அவர் முத்திரித்து போடுகிறார். கோடியரன் செய்திருக்கிறார். அதை நீங்க வாசிக்க முடியாது, உணர்ந்து அறிந்து கொள்ள முடியாது, உங்களால ஊகிக்க முடியாது. உங்களுக்கு கடந்த அந்த 2015ஆம் ஆண்டு நீங்களுக்கே தெரியும், நீங்கள் எதிர்பாராத திருப்பங்கள், உங்களுடைய திட்டங்களில அநேக காரியங்கள் எல்லாம் தடம் புரண்டு போய்விட்டது. எதனால தெரியுமா? எங்களுக்கு அந்த நாட்களை குறித்து எண்ணுகிற அந்த யோசனைகள் குறைவாயிருக்கிறதுனால. ஆண்டவர் நாட்களை எங்களுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறது நல்லது, ஆனால் அந்த நன்மைக்கு பின்னாலே இருக்கிற சில கடமை உணர்ச்சிகளை ஆண்டவருக்கு என்று சொல்லி நானும் நீங்களும் தயவாய் உணர்ந்து கொள்ள வேண்டும். வருஷங்களை தருகிறார் தருகிறார்னு ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் சந்தோஷப்படுகிறதோடு கூட நின்று விடாத படிக்கு இல்லையா, எங்களை ஆசீர்வதித்திருக்கிறார், எங்களை பலப்படுத்தி இருக்கிறார், எங்களை எல்லா விதத்திலும் திடப்படுத்தி இருக்கிறார், தீங்குக்கு விலக்கி காத்திருக்கிறார்னு சொல்லி சந்தோஷப்படுகிறார். அதே நேரத்தில் எதுக்காக இதெல்லாம் எனக்கு அவர் செய்கிறார், என்னுடைய வாழ்க்கையில எதுக்காக அப்படி அவர் இடைப்படுகிறார், என்னுடைய வாழ்க்கையிலே நிழல் போல எதுக்காக தொடருகிறார், வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் எதுக்காக என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறார், எதற்காக உறங்காமல் என்னை காத்து கொண்டிருக்கிறார், இதையெல்லாம் நாங்கள் யோசிக்கணும். பரவசப்படுறதுக்காக அல்ல, மாறாக தேவன் என்னை கொண்டு செய்ய நினைத்த காரியம் தடைபடாதபடிக்கு நான் என்னை எவ்வளவு தூரம் விட்டுக் கொடுக்கிறேன் சொல்லி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு விசை உங்களுடைய காரியங்கள், அதான் மோசேயினுடைய அந்த தாசன் அழகா கேட்கிறார், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படிக்கு நாட்களை எண்ணும் அறிவு. எதுக்காக இந்த நாட்கள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதற்காக நான் இந்த பூமியிலே இவ்வளவு வருஷங்களை வாழ்ந்து கழித்துக் கொண்டிருக்கிறேன் இல்லையா, நீங்கள் கேள்வி கேட்க வேண்டும். என்ன, யாருமே சாதாரணமானவர்கள் அல்ல, நாங்கள் எல்லாரும் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அநேகம் பேருக்கு இந்த இது தெரியறது இல்ல. எபிரேயர் 11 கடைசி வசனம் சொல்லுது, அந்த பரிசுத்தவான்கள் எல்லாரை பற்றியும் ஒரு லிஸ்ட் போட்டு கொண்டு வந்து அப்படி இருந்தார்கள் இப்படி இருந்தார்கள் அறுக்க கொடுத்தார்கள் என்னெல்லாம் போட்டுட்டு, இவர்கள் எல்லாரும் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு நமக்காக ஒன்றை ஆண்டவர் விசேஷித்த நன்மையானது ஒன்றை வைத்திருக்கிறாராம். அதனாலதான் நான் என்னை விசேஷித்தவன் என்று சொல்லுகிறேன் இல்லையா. மற்றபடி எனக்கு விசேஷமா எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இன்னும் சொல்ல அதில் சொல்லப்பட்ட நிறைய அந்த லிஸ்ட்ல இருக்கிறவர்கள் எல்லாரையும் விட என்னையும் உங்களையும் ஆண்டவர் விசேஷித்தவர்களாக பார்க்கிறார். அதற்காகத்தான் அவர்களையும் அந்த வெயிட்டிங் லிஸ்ட்லேயே அவர் வைத்திருக்கிறார். அதை தவிர இன்னொருவரை குறித்து பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் ஏனோக்கு என்று சொல்லுகிற மனுஷனை தெரியும். தயவு செய்து என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 5:23-24.
ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணாமப்பட போனான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டார்.
ஹல்லேலூயா. பாருங்க, சில வேளையில அதனாலதானோ இன்னும் தெரியாது, வருஷத்துக்கும் 365 நாட்கள் இருக்கிறது இல்லையா. உடனே அவங்க ஒரு கை ஊத்துறது எனக்கு தெரியுது. பிரதர், இந்த வருஷம் 366, சரி 4 வருஷத்துக்கு ஒருக்கா 366, இந்த வருஷம் நாங்க அந்த 366 வந்திருக்கிறோம். ஆனாலும் 365 வருஷங்கள் இல்லையா, ஆண்டவருக்கு ஒரு வருஷம் ஒரு நாளை போல இருக்குது இல்லையா, 1000 வருஷம் ஒரு நாளை போல இருக்குது சரியா. அப்ப பாருங்க, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த போது அவன் காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். நானும் நீங்களும் அந்த வருஷம் முழுக்கவும் ஆண்டவரோடு சஞ்சரித்து கொண்டிருப்போமானால் இந்த பூமியில இருக்கிற நிந்தைகளை காணாதபடிக்கு நாங்களும் அவராலே காப்பாற்றப்படுவோம் என்பதான் உண்மை. ஹல்லேலூயா. ஒரு நாள் அல்ல, ரெண்டு நாள் அல்ல, வருஷத்திலே 365 நாளும் பகலும் இரவும் என்னையும் உங்களையும் பாதுகாக்கிற அந்த தேவன், வருஷத்திலே 365 நாள் வெயிலாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை, நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை, போக்கையும் வரத்தையும் காத்துக் கொள்ளுகிற அந்த தேவன் இல்லையா, அவரோடு கூட அந்த 365 நாளும் நாங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருப்போமானால், அந்த தேவனுடைய வார்த்தையோடு கூட சேர்ந்து நடப்போமானால், ஏனென்றால் இந்த கிருபையின் ஆலயம், தேவனுடைய கிருபை எப்படி இருக்கும் என்று நானும் நீங்களும் தெரியாத ஒரு வேளையிலே ஆண்டவர் அதை மாம்சமாக வெளியரங்கமாக்கினார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையானது தேவனிடத்தில் இருந்த போதும், அவருடைய கிருபை அந்த வார்த்தையில் அடங்கி இருந்த போதும், தேவன் அதை வெளிப்படுத்த சித்தமானார். நானும் நீங்களும் மாம்ச கண்களாலே காணும் அடிக்காக பூமியிலே இயேசு கிறிஸ்து என்கிற அந்த ரூபத்திலே வெளியரங்கமானார். ஏனென்றால் இந்த என் வீட்டிலே எங்கும் உத்தமம் உண்மை உள்ளவன் என்று சொல்லப்படுகிற அந்த மோசே கூட அவருடைய ரூபத்தை பார்க்க முடியாதவனாய் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய இறுக்கங்கள் இரக்கங்கள் எல்லாவற்றையும் அப்படியே இறுக்கி சின்னதாக்கி அந்த மலையின் நடுவிலே நான் கடந்து போவேன், அப்பொழுது என் கரங்களால் உன்னை மூடுவேன், அப்பொழுது நீ என் மகிமையை பார்ப்பாய் என்று சொல்லி. ஏன்னா அவ்வளவு பயங்கரம், அவ்வளவு பரிசுத்தம், அவ்வளவு வல்லமை, அப்படிப்பட்ட ஒரு மகா வல்லமை உள்ள தேவன் நானும் நீங்களும் தொட்டு பார்க்கிற அளவுக்கு, இந்த மனுஷர்கள் அவரை கொடுமைப்படுத்துகிற அளவுக்கு தம்மை விட்டு கொடுத்து தம்மை தாழ்த்தி இந்த பூமியிலே வந்து எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு பெரிய விடுதலையை சம்பாதித்து தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வருஷா வருஷம் அவருடைய நாமத்தினாலே, அவருடைய வாக்கு தத்துவத்தினாலே நானும் நீங்களும் அதை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறோம். தயவு செய்து என்னுடைய சகோதரனே சகோதரியே, இந்த வருஷத்திலே நீங்கள் சில கேள்விகளை எழுப்பித்தான் ஆக வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்கள் அதை எழுப்பாவிட்டாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த வருஷம் நீங்கள் கேட்க வேண்டும். இந்த வருஷம் வேதம் சொல்லுகிறது, கிரியையற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். ஹல்லேலூயா. கிரியையற்ற விசுவாசம் செத்த விசுவாசம். விசுவாசத்தை நானும் நீங்களும் வெளியிலே காண்பிக்க வேண்டிய நாட்களாயிருக்கிறது. இந்த உலகத்துக்கு காண்பிக்க வேண்டியதா இருக்கிறது, பிசாசுக்கு காண்பிக்க வேண்டியதா இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால், ஜெய கிறிஸ்து, ஜெய கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் நாங்கள். அவருடைய கிருபையினாலே உருவாக்கப்பட்டு காக்கப்பட்ட பிள்ளைகள் நாங்கள். அதனாலே கிரியையில் உள்ள விசுவாசத்தை இந்த வருஷம் நானும் நீங்களும் காண்பிக்கும்படிக்கு ஆண்டவரிடத்திலே என்னையும் உங்களையும் ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது அவர் சொல்லுவார், அந்த தீங்கு உன் கூடாரத்தை அணுகாது. அவர் உன்னோடே கூட நடந்து வருவார். உங்கள் வலது பக்கத்திலே உங்களுக்கு நிழலாக இருப்பார். அவர் உங்களை மனோரம்யமாக வைத்துக் கொள்ளுவார். உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதிப்பார். உங்களை எல்லா விதத்திலும் ஏற்றவனாக, தனக்கு ஏற்றவனாக மாற்றுவார். உங்களை, உங்கள் பலவீனங்களை எல்லாம் அவர் தானே சுமந்து கொள்வார். உங்களை பலவீனங்களை தாங்கிக் கொள்ற சக்திகளை உங்கள் எல்லாருக்கும் அவர் கொடுப்பார். நாங்கள் இந்த இடத்துல ஜெபிப்போமா? தயவு செய்து இந்த கேட்ட இந்த வார்த்தைகளுக்காய் ஆண்டவரே எங்களை உங்களுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த அறிவும் இந்த ஞானமும் எங்களுக்கு இந்த வருஷம் முழுவதும் எங்களை நடத்தும்படியாய், உம்முடைய இந்த பரிசுத்த வார்த்தை எங்களோடு கூட வரும்படிக்காய், தேவரீர் உங்களுடைய அந்த அனாதி சிநேகம் எங்களோடு கூட இருக்கும்படிக்காய், அந்த கிருபையானது எல்லா நாட்களிலும் எங்களுக்கு தயவு பாராட்டி எங்களை வழிநடத்தி வரும்படிக்காய் எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பலவீனத்திலே பலன் பூரணமாய் விளங்கும்படிக்கு ஆண்டவரே எங்களோடு கூடேறும், எங்களை காத்துக்கொள்ளும். மறுபடியும் இந்த வருஷத்தினுடைய இறுதி நாட்களிலே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வெட்கப்படாதவர்களாக வந்து உங்களுக்கு என்று சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், அதை சாட்சியாய் அறிவிக்கவும் கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்யும் ஐயா. எல்லாமல்ல இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென்.
இந்த ஆண்டு நமக்கு வெளிச்சத்தின் ஆண்டு. இந்த ஆண்டு ஆண்டவருக்கு சித்தமானால் அதிகமாக வேத வசனங்களை பார்த்து படித்து சிந்தித்து தியானித்து சீதூக்கி பார்க்க நம்ம ஒப்புக் கொடுப்போம். சோ, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். சில நாட்கள் முன்பாக நான் செபித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென இந்த வசனம் எனக்குள் வந்தபடியால் நான் அதை யோசித்து கர்த்தருடைய நாமத்திலே இப்படியா டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன். அதாவது வெளிச்சத்தின் ஆண்டு. சோ, நமக்கு என்ன வெளிச்சம் வேண்டும் என்றால் வசன வெளிச்சம் வேண்டும். சோ, எந்த அளவுக்கு நமக்கு வசன வெளிச்சம் இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நாம் தேவனை நெருங்க முடியும், தேவனை அறிய முடியும், தேவனுடைய திட்டங்களையும் சித்தங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இங்க பாருங்க, இது எவ்வளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குதோ, எவ்வளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குதோ அந்த அளவுக்கு இந்த காப்பல கிடக்கிற அத்தனை சின்ன சின்ன குப்பை கூடங்கள் எல்லாம் தெரியுமா? சோ, நான் என்ன சொல்ல வரேன்டா, எந்த அளவுக்கு நமக்குள்ள வேத வசன வெளிப்பாடு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய வாழ்வில் இருக்கிற அசுத்தங்கள், அலங்கோலங்கள், அருவறுப்புகளை நாம் காண முடியும், அறிய முடியும், கண்டு அவைகளை அகற்றி தேவனோடு நெருங்க முடியும். என்ன கருமானங்களே, இந்த நள்ளிரவு நேரத்தில் ஒரு பெரிய போதனை செய்ய நான் வரையில்லை. இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு ஞாபகம் வருது, துரோவா பட்டணத்தில் அப்போஸ்தலன் பவுல் நடுஇரவு வரைக்கும் நடிச்சாம வரைக்கும் பேசிக்கொண்டிருந்தார். அங்க ஒரு வாலிபன் அவன் எண்ணறையில உட்கார்ந்திருந்து அவன் நித்திர மயக்கத்தால தூங்கி தொப்பிட்டு கீழே விழுந்து மறைத்தவனாக எடுக்கப்பட்டார். இப்ப நான் யோசிக்கிறேன், அவன் பேசியே தூங்கி விழுந்திருக்காங்க, நம்ம போலாக்கள் பேசுற அந்த இந்த நள்ளிரவில் என்னதான் சொல்லிட்டு. ஆகவே பெரிய ஒரு போதனை எனக்கு முன்பாக ஊழியக்காரர்கள் உங்களுக்கு வசனங்களை போதித்திருக்கார்கள், வாக்கு தத்தைகளை கொடுத்திருக்கார்கள். கத்தரிக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய நாமத்துக்கு பயம் உண்டார். சோ, இப்ப நான் சொல்ல வந்த காரியம், இந்த ஆண்டு நமக்கு வெளிச்சத்தின் ஆண்டு. சோ, வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, உங்களுடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காடுகிறோம். இதை குறித்து நான் யோசித்து பார்த்ததுல அர்த்தம் என்ன சொல்லி, உங்களுடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காடுகிறோம். சோ, நான் விளங்கிக் கொண்டபடி அல்லது எனக்கு கிடைச்ச வெளிச்சத்தின்படி. வேதம் வெளிச்சம், ஆனா அந்த வேதத்துல கிடைக்கிற வெளிப்பாடு வெளிச்சத்துல வெளிச்சம். சோ வேதவசனம் தெளிவாய் சொல்லுது வேதமே வெளிச்சம் உண்டு, ஆனா அந்த வேதத்துல நமக்கு கிடைக்கிற வழிபாடு வெளிச்சத்துல வெளிச்சம். ஆகவே உங்களுடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காடுகிறோம். சோ இந்த ஆண்டு ஆண்டவருக்கு சித்தமானால் அதிகமாக வேத வசன தியானங்கள் படிப்புகள் நாம் ஆண்டவருடைய வேதத்தை நாம் கற்றுக்கொள்ள நம்மை நாம் ஒப்புக்கொடுப்போம் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில். எனக்கு அருமானவர்களே, ஒரு ஆண்டு அஸ்தமனம் ஆகிவிட்டது, இன்னும் ஒரு ஆண்டு உதயமாக இருக்கிறது. ஒன்று மறையும் போதுதான் இன்னொன்று உதயமாகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நாம் எத்தனையோ வருஷங்களை கடந்து வந்துட்டோம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவகரம் நம்மை காத்திருக்கிறது, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாட்டும். சரி, ஒரு சில வசனங்களை சீக்கிரமாக சொல்லி நான் சீக்கிரமாக ஜோபடி உங்களை வீடுகளுக்கு அனுப்பினு சொல்லி விரும்புகிறேன். ஆண்டவருக்கு சித்தவர் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாட்டும். சோ என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீத புஸ்தகம் 90 அதிகாரம் 12 வசனம். எல்லா இடங்கள் தயவு செய்து பிளீஸ் ஓபன் யுவர் பைபிள், சீ தி வேர்ட் ஆஃப் காட், வாட் தி பைபிள் சேஸ். படி.
நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர் ஆகும்படி.
சோ நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி
எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை
எங்களுக்கு போதித்தர்,
எங்களுக்கு போதித்தர்
என்று மோசே தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்றாரு, ஜெபம் பண்றார். சோ நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதியும். அப்படியானால் ஞானமுள்ள இருதயம் உள்ள மனுஷன், ஹலோ, ஞானமுள்ள இருதயம் உள்ள மனுஷன் மனுஷி தன் நாட்களை எண்ணுவான். வேதம் சொல்றது காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது, இன் அதர் வேர்ட்ஸ் வருஷங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. இன்னும் சொல்லுகிறது நாட்களை அவர் எண்ணுகிறாரா. எனக்கு அருமையான தேவோட பிள்ளைகளை, நீங்களும் நானும் நம்முடைய நாட்களை என்ன மறந்தாலும் என்ன தவறினாலும் நம்மை உண்டாக்கினவர், நமக்கு உருக்கொடுத்த இந்த உலகத்துக்கு அனுப்பின உன்னதமான தேவன் நம்முடைய நாட்களை எண்ணுகிறார் என்பதை தயவு செய்து மறந்துடாது. அது மாத்திரமில்லை, மோசே ஜெபிக்கிறாரு, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவளாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதும். சோ இப்ப பாருங்க, 2015 ஆண்டு முடிந்தது, 2016. இப்ப இதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா, ஒரு வருஷம் போகுது, இன்னொரு வருஷம் வருகுது. சரி, வருஷம் போனா பரவாயில்லை, வருஷம் போனா கவலை இல்லை, வருஷம் போனா வயசும் போகுது, அதுதான் பிரச்சனை. ஹலோ, வயசு போகுது. நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ற, கேளுங்க, உங்களுடைய வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் நம்முடைய ஆயுளில ஒரு வருஷம் ஒரு வயசு குறைஞ்சு போச்சு. ஹலோ, உங்களுடைய ஆயுளையும் என்னுடைய ஆயுளையும் ஒரு வயசு ஒரு வருஷம் குறைஞ்சு போச்சு. சோ காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்குது. சோ இதை வைத்துக் கொண்டு இன்னொரு வசனத்தை நாம பார்க்க வேண்டும் என்று சொன்னால், எபேசியர்களுடைய நிருபம் 5 அதிகாரம், தயவு செய்து கொஞ்சம் திரும்பிக் கொள்ளுங்க, நான் சீக்கிரம் முடிகிறேன். பிரசங்கம் பண்ணல, ஆனால் என் மனசில் இருக்கிற சில வார்த்தைகளை தேவோடு முன்பாக சொல்லி அனுப்போடு போல இருக்குது, ஆகவே தான் சொல்லுகிறேன். சோ எபேசியர் 5 அதிகாரம் அந்த 15-16 படிங்க. எபேசியர் 5:15-16.
ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாமல் ஞானமுள்ளவர்களை போல கவனமாய் நடந்து கொள்ள,
ஞானமற்றவர்களை போல வாழாமல் ஞானமுள்ளவர்களை போல
கவனமாய் நடந்து கொள்ள,
கவனமாக நடந்து கொள்ள பார்த்து
நாட்கள் பொல்லாதவைகளால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்.
சொல்ல வர காரியம், அதுல சொல்ல வந்த காரியம் என்னவென்றால் காலத்தை பிரயோஜனப்படுத்து. இன் அதர் வேர்ட்ஸ், use your time, so use your talent, so use whatever you have for the glory of God. So vayasu pogudhu, eppayum vaalivum irukkadhu. Thambi thangachi konja da solradha kelu, eppayum vaalivum irukkadhu. Nam enna dhaan poosinalum, enna dhaan appadi ipdi ella alagu paduthinalum, என்னதான் மனுஷகட கண்களுக்கு அழகாக தோன்றினாலும், அல்லது மனுஷகட கண்களுக்கு அழகராணி போல அல்லது ஆணழகன் போல காட்சி அளித்தாலும், நான் ஒரு வருஷம் முடியும் பொழுது நம்முடைய வாழ்வில ஒரு வயசு குறையுது குறையுது குறையுது, அதை மறக்க கூடாது. சோ காரியம் இப்படி இருக்கிறபடியால் ஒரு காலத்தை பிரயோஜனப்படுத்துன்னு சொல்லி வேதம் சொல்லுது. சோ யூஸ் யுவர் டைம் விச் ஹஸ் கிவன் பை காட் என்பதை மறந்துடக்கூடாது. தேவன் உனக்கு கிருபையாக தந்திருக்கிற நாட்களை காணிக்க காலத்தை வீணாக்காதே. ஹலோ, இப்ப நான் இப்படி கற்பனை பண்றது வழக்கம். என்ன பொறுத்தவரை தேவன் 2015 ஆண்டுக்குரிய ஃபைல என்னுடைய ஃபைல க்ளோஸ் பண்ணிட்டார். ஏன்னா இந்த ஆண்டு முடிஞ்சது. இப்ப நான் இருந்து யோசித்து பார்க்கிறேன், ஆண்டவரே, போன வருஷத்துல நான் என்னத்தையெல்லாம் நான் செய்ய வேண்டும்படி நீர் விரும்பினீரோ விரும்பி நான் செய்யாமல் விட்டிருக்கிறேன். எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று நீ நினைத்திருக்கிறீரோ அதையெல்லாம் சில போல நான் செஞ்சிருக்கலாம். சோ இப்ப நான் வருஷம் முடிவில் இருந்து யோசித்து பார்க்கிறேன். இப்ப ஆண்டவரிடத்துல போய் மன்னிப்பு கேட்கிறேன், ஆண்டவரே, உம்மை துக்கப்படுத்தின இடங்கள், நான் செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் விட்டிருக்கிறேன், செய்யக்கூடாதவைகளை செய்திருக்கிறேன், ஆகவே என்ற ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும் என்று நான் சின்சியராக ஆண்டவரை கேட்ட போது, அல்ல கவனிங்க, தேவன் என் குற்றங்களை மன்னிக்கிறார், மன்னிக்கிறார், மனதார மன்னிக்கிறார். ஆனா ஒரு காரியம் என்ன தெரியுமா, மனதார என் குற்றங்களை தகப்பன் மன்னித்தாலும் கடந்து போன 2015 ஆண்டை திரும்ப ஒரு தடவை எனக்கு தரமாட்டார். இட் ஹஸ் பாஸ்ட், அது போயிட்டு. சோ ஏனென்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலம் முடிந்தது. அந்த கிருபை, அந்த 2015 ஆண்டுக்குரிய அந்த காலம் முடிந்தது. சோ காரியம் இப்படி இருக்கிறபடியால் காலத்தை பிரயோஜனப்படுது. சோ நடப்பாண்டு 2016 ஆண்டை தேவன் உனக்கு முன்பாக எனக்கு முன்பாக வைத்திருக்க. நான் சொல்றது கொஞ்சம் ஜோசிங்க, அம்மா மாறு, அப்பா மாறு, அண்ணன் மாறு, தம்பி மாறு, தங்கச்சி மாறு. உலகத்திலே இருக்கிறவன் இந்த ஆண்டு என்னென்ன செய்யணும் உலக பிரகாரமாக அவன் சிந்திக்கிறான், திட்டமிடுகிறான். ஆனா தேவனோட பிள்ளைகளாக நீங்களும் நானும் எதை சிந்திக்கிறோம், என்ன செய்ய போகிறோம், தேவன் எனக்கு தந்திருக்கிற இந்த காலத்தை இந்த வருஷத்தை நான் எப்படி செலவழிக்க போறேன். ஒன்று மறந்துடாதீங்க, நம்முடைய இருதயத்து நினைவுகள் நம்முடைய நோக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாரு. எதை சேர்த்து தான் நான் சொல்லுகிறேன். ஆகவே இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நிக்கிற நாம் இந்த ஆண்டை எப்படி நாம் செலவழிக்க போகிறோம். வேதம் சொல்றபடி சோ நாட்கள் பொல்லாதவர்கள், இதுதான் நாம பாக்குறோமே. இன்றைக்கு இயற்கை அழிவுகள் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த பாருங்க, எங்க பார்த்தாலும் வெள்ளம். லத்தீன் அமெரிக்காவிலே பாத்தீங்கன்னா பயங்கர வெள்ளம், உருகுவே பரகுவே, பிரேசில், அர்ஜென்டினா போன்ற தேசங்களிலே பயங்கர வெள்ளம், அமெரிக்காவில ஒரு பகுதியில பயங்கர வெள்ளம். சோ இது மாத்திரம் இல்ல, நாங்க இந்தியாவில போய் சரியாக வெள்ளத்துக்கு அகப்பட்டோமே, ஸ்தோத்திரம். பாம்புகள் எல்லாம் விமானங்களுக்குள்ள போய் விளையாடுற அளவுக்கு வெள்ளம் வந்திருக்குது. எனக்கு அருமானங்களே, நான் பார்த்தேன் சென்னையில தான், அது இந்தியாவிலேயே அதிகமான பரிசுத்தவான்கள் இருக்கிற நகரம் சென்னையில. அப்ப நான் வீட்டை வந்திருந்து இங்க வீட்டை வந்த பிற்பாடு எனக்குள்ள யோசனை போகுது. என்ன தெரியுமோ, வேதம் தெளிவாக சொல்லுது, வானம் தானாக மழையை கொடுக்காது, நீர் அல்லவோ என்று பாட்டே நாம பாடுறோம் இல்லை. ஆகவே நான் சொல்றேன் கேளுங்க, பெருவெள்ளங்களுக்கு பின்னாலே நம்ம தேவனுடைய கரம் இருக்கிறது என்று நான் அடித்து சொல்வேன். ஏன் தெரியுமோ, வானம் தானாக மழையை பெய்யாது. ஆகவே மழையை தேவன் தான் அனுப்புகிறார், மழையை தேவன் கொடுக்கிறார். ஆகவே எந்த தேசங்களிலே பெரும்பள்ளம் வந்தாலும் அதுக்கு பின்பாக தேவ கரம் இருக்கிறது என்பதை நான் அசைக்க முடியாமல் விசுவாசிக்கிறேன். அப்ப நான் யோசிக்கிறேன், இப்ப சென்னையில ஏராளம் பரிசுத்தவான்கள், ஏராளம் சபைகள், கர்த்தருக்கு ஸ்தோதி, இந்தியாவிலேயே மிக அதிகமான பரிசுத்தவான்கள் அங்கு வாழ்கிறார். அதி கிட்டத்தட்ட 5000 பாஸ்டர்ஸ் மாத்திரம் இருக்கிறாங்களா சென்னையில கேட்டு அதிர்ந்து போனேன். எனக்கு அருமையான தேவர்களே, அப்படிப்பட்ட அந்த நகரத்திலும் இப்படி வெள்ளம் வந்தது ஏன் எனக்கு தெரியாது. ஆனா ஒன்று எனக்கு தெரியும், தேவனுடைய கரம் இல்லாமல் ஒன்று நடவாது. எனக்கு அருமான, எங்கு பார்த்தாலும் இயற்கை அழிவுகள் பெருகி கொண்டிருக்கு போய்கொண்டிருக்கு. அது மாத்திரமில்ல, எங்கு பார்த்தாலும் பயங்கரவாதத்தினாலே உண்டாகிற பயங்கரமான செயல்களைத்தான் நாம் அடிக்கடி கேள்விப்படுறோமே. இதை குறித்து விவரிக்க நான் வரையில அந்த சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், நாட்கள் பொருளாதார பொல்லாதவைகள், எவ்வளவு வேத வசனம் உள்ள நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியால் நீங்களும் நானும் ஞானம் மற்றவர்களை போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களை போல நடந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க காலத்தை வருஷத்தையும் பிரயோஜனப்படுத்தி. அம்மா தம்பி தங்கச்சி, நான் முதல்ல சொன்னது போல வாலிப நாட்கள் எப்பயும் இருக்காது. எனக்கு அருமானவர்களே, நான் சொல்றதை கேளுங்க. அது மாத்திரம் இல்ல, வாலிப நாட்கள்லாம் போனாலும் எப்பயும் நமக்கு சுகமும் பலமும் இருக்காது. வயசு போக போட கண்ணாடி போடுபடித்தான் இருக்குது. எனக்கு அருமானவர்களே, முந்தி இருந்த பலம் இப்ப குறையத்தான் செய்து, இது வாஸ்தவம், தவிர்க்க முடியாது. ஆகவே சுகமும் பலமும் இல்லாம போன பிற்பாடு காலத்தை பிரயோஜனப்படுத்த யோசிக்காது. இப்பொழுது உனக்கு இருக்கிற இந்த நேரத்தை இந்த காலத்தையும் நீ ஆண்டவருக்கென்று பயன்படுத்து. தம்பி மாறு, தங்கச்சி மாறு, அண்ணா மாறு, ஐயா மாறு, அம்மா மாறு. கர்த்தருடைய நாமத்தையும் அவருடைய வசனத்தையும் முன்னிட்டு நான் சொல்றது என்னவென்றால், நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடியால் உனக்கும் எனக்கும் தேவன் கிருபியாக தந்திருக்கிற இந்த 2016 ஆண்டை பயன்படுத்தி, யூஸ் யுவர் டைம் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். உனக்கு தேவன் கொடுத்திருக்கிற நேரத்தை அவருக்காக பயன்படுத்துவாயோ. உனக்கு தேவன் தந்திருக்கிற தாலந்துகள் திறமைகளை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நீ பயன்படுத்துவாயோ. தேவன் உனக்கு தந்திருக்கிற அனைத்தையும் ஆண்டவருடைய நாமத்துக்கு நீ பயன்படுத்து. அப்படி நீ பயன்படுத்துவது நீ காலத்தை பிரயோஜனப்படுத்துற. பூமியில இருக்கிறவன் பூமிக்குரியவை சிந்திக்கிறார், தேவனுடைய பொண்ணு தேவனுக்குரியவர்களை சிந்திக்கிறார். இது நிதர்சனம், இது சத்தியம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது காரியம் நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லி நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். இரண்டாவது இந்த லூக்கா முதலாவது அதிகாரத்தை சீக்கிரமாக, லூக்கா முதலாம் அதிகாரம் அடைகிறேன்.
அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு அகக்கடவு என்றால்.
ஹலோ ஹலோ, எல்லாரும் முடிஞ்சிருக்கு. சரி, ஒரு அல்லேலூயா சொல்லு.
அல்லேலூயா,
கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஏன் தெரியுமா? பக்கத்தில் இருக்கணும், ஒழிக்கிறதுக்கா? தூங்கிட கூடாது, ரைட்? சீக்கிரமா அனுப்பிடுவேன். இந்த பிரசிக்குமார் இப்படிதான் சொல்லுவார், சீக்கிரம் முடிப்போம், சீக்கிரம் முடிப்போம். சோ சீக்கிரம் முடி. ஏன் தெரியுமா? ஆண்டவர் தான் சொன்னாரு, ஏதோ சீக்கிரமா வருகிறேன்னு சொல்லி. இப்ப 2000 ஆண்டுகளுக்கு மேலா போயிட்டு லாபத்துக்கு பயப்பட்டார். வேற கருமான தேவட பிள்ளைகள், கவனிங்க. முதலாவது காலத்தை நாம பிரயோஜனப்படுத்தணும். ஹலோ. ரெண்டாவது, இங்க மரியா சொல்றாரு, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இன்றைக்கு நான் ஆண்டவருடைய பாதத்திலிருந்து உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனம் எனக்குள்ள வந்து கிளிக் பண்ணத பார்த்தேன். ஆகவே எனக்கு பெரிய வாக்குத்தத்து தெரியல, என்னை மன்னிச்சுக்கொள்ளுங்க. எனக்குள்ள இருக்கிறத நான் சொல்ல முடியும், தேவன் அறிவார். ஏற்கனவே தேவனுடைய கால் உங்களுக்கு அடைய வாக்குத்தத்தை கொடுத்திருக்கேன். ஆண்டவருக்கு சோ மரியா சொல்றாரு, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகணும். பைபிள்ல ரெண்டு பெண்களை குறித்து யோசித்தேன், தங்களுடைய வாழ்க்கையே ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்த ரெண்டு பெண்களை குறித்து யோசித்தேன். ஒன்று பழைய ஏற்பாட்டில், மற்ற புதிய ஏற்பாட்டில். சோ மரியாள் புதிய ஏற்பாட்டில் தன்னுடைய வாழ்க்கையே ஆண்டவருக்கு அர்ப்பணித்தார். எ டீப்பஸ்ட் கமிட்மெண்ட். இதை போல பழைய ஏற்பாட்டில் ஒரு பெண்ணை பார்க்கிறேன், அவருடைய பேர் என்ன தெரியுமா? ரூத். ஆண்டவரை அறியாத அந்நிய ஜாதியில பிறந்தவர், மோவாபிய ஸ்திரி. 10 தலைமுறைக்கும் என்னுடைய சன்னிதானத்துக்கு வர முடியாதுன்னு சொல்லி தேவனாலே அருவறுக்கப்பட்ட ஜாதியிலிருந்து வந்தவள். பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கு. அருவறுக்கப்பட்ட ஜாதியிலிருந்து வந்தவள் ஆண்டவருடைய வம்ச அட்டவணையிலேயே இணைந்து விட்டதை நினைக்கும் பொழுது என் கண்கள் ஆச்சரியத்தால் தெரிகிறது. எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, ரூத்துடைய ஆழமான அர்ப்பணிப்பு தான் அவருடைய வாழ்வையே உயர்த்தினது. ரூத்துடைய ஆழமான சரியான அர்ப்பணிப்பு தான் தேவன் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க அடித்தளமாக இருந்தது. சோ இப்ப நான் சொல்ல வர, சுருக்கமாக சொல்ல வர காரியம் என்னவென்றால், இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இருக்கிற நாம் ஒரு ஆழமான அர்ப்பணிக்குள்ள வர வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் உங்களை கருத்தாய் கேட்டுக்கொள்கிறேன். ஒரு 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 ஆழமான அர்ப்பணிப்பு. கவனிங்க, ரூத் முழுமையாக தன்னை அர்ப்பணித்தார். நடந்தது என்ன? ஆண்டவுடைய வம்ச வழியிலே அவள் வந்தார். உங்களுக்கு தெரியவில்லையா, போவாசுக்கும் ரூத்துக்கும் பிறந்தது ஓபேத். சோ ஓபேத்துடைய மகன் ஈசா, ஈசாவுடைய குமாரன் தாவீது. சோ தாவீது வம்சத்திலே இயேசு பிறந்தார். இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் எனப்பட்டார். எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு காரணம் விரித்தால் பெரிய செய்தியா போயிடும். அதை சொல்ல வர காரியம் என்னவென்றால், ரூத் தன்னை பூரணமாக அர்ப்பணித்தார். அவருடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதித்தார். சோ மரியாள் முழுமையாக தன்னை அர்ப்பணித்தார். தேவகுமாரை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை பெற்றாள். ஆகவே அவள் பாடினால், இது முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பாக்கியவதி என்பார். இன்னும் கருவே உருவாக இல்லை, ஆண்டவர் அனுப்பின வார்த்தையை அப்படியே அப்பட்டமாக விசுவசித்த அந்த பெண், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று அறைகூறின அவள் சொன்ன வார்த்தை, இது முதல் எல்லா தலைமுறைகளும் எல்லா ஜனங்களும் என்னை பாக்கியவதி ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுவார். என் கருமான தேவனுடைய பிள்ளைகளே, அவளுடைய ஆழமான அர்ப்பணிப்பு தான் தேவகுமாரை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை அவள் பெற்றதை காரணம். இப்ப இந்த அர்ப்பணிப்பு குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன கவனிங்க, ஏன் நான் சொல்ல வரேன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு, தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம் ஒவ்வொருவருக்கும் ஆழமான ஒரு அர்ப்பணிப்பு அவசியம், அவசியம், அவசரமும் கூட. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்றதை கேளுங்க. சோ அர்ப்பணிப்பு வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாது. சோ நாம் எதை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, எந்த ஊழியத்துக்கு நம்மை தேவன் அழைத்திருக்கிறாரோ, அந்த ஊழியத்துக்கு நம்மை முழுவதுமாக அர்ப்பணிக்க இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் தேவன் அறைகூவல் சபைக்கு விடுகிறார் என்று நான் என் மனதில் யோகிக்கிறேன். எனக்கருமான தேவட பிள்ளைகளே, எந்தெந்த ஊழியத்துக்கு, எந்தெந்த இடத்துல, எந்தெந்த பொறுப்புக்கு உன்னையும் என்னையும் ஆண்டவர், ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, பரலோகத்தின் தேவன் உன்னையும் என்னையும் அழைத்தாரோ, அந்த ஊழியத்துக்கு, அந்த அழைப்புக்கு, அந்த பொறுப்புக்கு என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்க ஆண்டவர் அறைகூவல் விடுகிறார் என்று சபைக்கு நான் பறைசாட்டுகிறேன். இருந்தால் எந்த அளவுக்கு அதை நான் டெவலப் பண்ணி, எவ்வளவுக்கு திறமையாக வாசித்து, எப்படியாக தேவனை நான் மகிமைப்படுத்த முடியும்? த பைபிள் சேஸ், வாத்தியங்களை, இசைக்கருவிகளை நேர்த்தியாக வாசியுங்கள் என்று வேதம் சொல்கிறது. சோ வாத்தியங்களை நேர்த்தியாக வாசித்த போது தேவ கரம் தீர்க்கதரிசிகள் மேலே இறங்கினதையும் நாம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வாத்தியங்களை வாசித்த போது தீர்க்க தரிசனங்கள் தேவ மனுஷங்களுக்கு வெளிப்பட்டது நாம பார்க்கக்கூடியதாக. நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், எந்த ஊழியத்துக்கு, எந்த பொறுப்புக்கு, எந்த அழைப்புக்கு தேவன் உன்னையும் என்னையும் அழைத்தாரோ, அதற்கு என்னையும் உன்னையும் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும், ஆழமாக அர்ப்பணிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்திலே சபைக்கு நான் அறிவிக்கிறேன். என்னையும் சேர்த்து இவனை கவனிங்க, என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, ஆழமான அர்ப்பணிப்பில் இருக்கிற ஒரு அரண்குணம் என்ன தெரியுமோ, ஆழமான அர்ப்பணிப்பு சொல்ற கவனிங்க, முடிவு வரைக்கும் தனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் உறுதியாக இருக்கும், உண்மையாக இருக்கும். கண்டிசன் போடுது. சோ அர்ப்பணிப்பில் உறுதியாக இல்லாதவர்கள் தான் இடையில விட்டுட்டு போவாங்க, அதை ஒழுங்கா செய்து முடிக்க மாட்டாங்க. இப்ப என்ன சொல்றாங்க தெரியுமோ, அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, ஆகவே என்னால இதை செய்யலாது, குட் பை, கோ பேக். பட் தி பைபிள் சேஸ், கலப்பை மேல் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவன ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல.
நான் இதை குறித்து யோசித்தேன். ஒருவேளை இப்படி சொல்றேன் வையுங்களேன், ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் நல்ல தம்பிபாரம் எனக்கு கத்த சபையில தந்திருக்க அபீஸ், அதுக்காக நான் ஆண்டவரை சொல்ற விளங்குபடுத்த சொல்றேன். இப்ப நான் ஒரு ஒரு கிட்டார் செட் வையுங்களேன், இப்ப அவருக்கு இப்ப நாம ஏதாவது ஒண்ணு சொன்னா பிடிக்கணும்னு வச்சுக்கணுங்க, போய்வார் போகிறார். அங்க வெளியில சபைகள் இருக்குது, கதவை திறந்து வச்சிருக்கு. நீ இருக்கிற சபையில என்னத்தை செய்து வந்தாலும் பரவாயில்ல, இங்க ஓபன் 24 ஹவர்ஸ் ஓபன், கம் இன்சைட், தே வெல்கம் எவ்ரிபடி. பட் நீங்க என்னதான் செஞ்சு அதைப்படி நீ உள்ள வாழ்ந்து வர வைப்பார். எனக்கு அருமான தேவர்களே, தேவட பிள்ளைகளே, அது என்ன தேவனுடைய முறை, அதல்ல தேவட மெத்தட். ஆண்டவர் என்னை எங்க வைத்தாரோ அங்கேனா இருக்கணும். அதுல உபத்திரவங்கள் வரட்டும், அதுல போராட்டங்கள் வரட்டும், அதுல நெருக்கடிகள் வரட்டும், அதுல மற்றவர்களால நான் புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கட்டும், மற்றவர்களால பாராட்டப்படாமல் இருக்கட்டும், பட் என்னுடைய அர்ப்பணிப்பு ஆழமாக இருக்குமாக இருந்தால், என் மூச்சு வரைக்கும், என் முடிவு இருக்கும் வரைக்கும், என்னை வைத்த இடத்துல இருந்து தேவன் எனக்கு தந்த ஊழியத்தை பொறுப்பை நான் நிறைவேற்றி முடிப்பேன். அதற்கு தான் எனக்கு அர்ப்பணிக்கு அவசியம், அதற்கு தான் எனக்கு ஆழமான அர்ப்பணிப்பு அவசியம். ஆவியானவரை பெற்று, அபிஷேகத்தை பெற்று, அழைப்பை பெற்ற நாம் ஆழமாக இன்னும் தேவனுக்கு அர்ப்பணிக்காம இருக்கிறபடியால் தான் நான் என்ன போல அசைஞ்சு கொண்டிருக்கிறோம். பாருங்க, எனக்கு அருமையானவர்களே, மரியாள் சொன்னால் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகடவு. அதை பின்னணி என்ன தெரியுமோ, புருஷன் அறியாம கற்பவதியானால் அவளுக்கு பக்கத்தில் இருக்கிற உறவுகள் கூட, அவளை அறிந்தவர்கள் கூட அவளை கேவலமாக நினைப்பார்கள், அவளை வெட்கப்படுத்துவார்கள், அவமானப்படுத்துவார்கள், நிந்திப்பார்கள். இதையெல்லாம் ஒரு கணம் மரியாதை யோசித்திருப்பார். ஆனால் அவளுடைய ஆழமான அர்ப்பணிப்பு நிமித்தம் அவள் சொன்னால் என்ன வந்தாலும் பரவாயில்ல, யார் விளங்கி கொள்ளாட்டாலும் பரவாயில்ல, யார் அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, மற்றவர்கள் என்ன விளங்கி கொள்ளாட்டும் பரவாயில்ல, இந்த அர்ப்பணிப்பிலே நான் உறுதி அறிக்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. சோ வாட் ஐ அம் சேயிங், இந்த நள்ளிரவில் நான் சொல்ல வர காரியம், மரியாதை போல ரூத்த போல நாம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு வேண்டும். ரூத்தனை அர்ப்பணித்தால் கிறிஸ்துவுடைய வம்சாவளியிலே அவள் அதில் அவள் சேர்த்துக் கொள்ளப்பட்டாள். மரியாள் முழுமையாக அர்ப்பணித்தால் தேவகுமாரை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை பெற்றெடுத்தார். இவர்கள் மறித்து இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காண்டும் தெரியுமா அவருடைய ஆழமான அர்ப்பணிப்பு. எனக்கு அருமையான சகோதரே சகோதரியே, நான் சொல்ல வர காரியம் என்னவென்றால், ஆழமான அர்ப்பணிப்பு தன் அழைப்பை விட்டு அசையாது, ஆழமான அர்ப்பணிப்பு தன் பொறுப்பை விட்டு விலகாது. அது என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன நெருக்கடிகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், கர்த்தர் என்னை வைத்த இடத்துல இருந்து தேவனனுக்கு தந்த ஊழியத்தை, தேவனனுக்கு தந்த பொறுப்பை நான் நிறைவேற்றி முடிப்பேன் என்பதுதான் ஆழமான அர்ப்பணிப்பு. இப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் தேவனுடைய அசையாத அழிவில்லாத ராஜ்யத்தை கட்டுகிறார் என்பதை நாம மறக்கக்கூடாது. இப்படிப்பட்டவர்களை தான் தேவனுடைய கண்கள் தேடுகிறது என்று நான் நினைக்கிறேன். எனக்கு அருமானவர்களே, ஊழியர்கள் அநேகர் உண்டுதான், தேவ பிள்ளைகள் அநேகர் உண்டுதான், ஆனா ஆழமாக தங்களை அர்ப்பணித்த ஊழியர்களை, அர்ப்பணித்த ஊழியர்கள் தேவன் தேடுகிறார். ஏனென்றால் அர்ப்பணிக்கப்பட்டவர்களை வைத்துதான் தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை கட்டுகிறார், தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறார், தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்றுகிறார். சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு அருமானவர்களே, நான் சொல்ல வந்த காரியம், நாம் எல்லாருக்குள்ளும் ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு. இது ராஜாதி ராஜாவின் வேலை, இது தேவாதி தேவனுடைய ஊழியம். உண்மையிலும் என்று எண்ணி எனக்கு கொடுத்திருக்க இந்த பொறுப்பை உயிருள்ள வரைக்கும், அவர் வரும் வரைக்கும் நான் அதை செய்துதான் முடிப்பேன். ஏனால் கொடுத்தது தேவன், ஒரு மனுஷன் அல்ல. ஊழியத்துக்கு அழைத்தது தேவன், ஒரு மனுஷன் அல்ல. ஆகவே அவர் என்னை நம்பி உண்மையிலும் என்று எண்ணி எனக்கு கொடுத்தார இந்த பொறுப்பை ஊழியத்தை, இதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவருக்கு அர்ப்பணிக்காம போகிற அளவுக்கு நம்முடைய வாழ்வை ஒரு பொறுமதியே இல்லை என்று சத்தியின்படியே நான் உங்களை சொல்றேன். எனக்கு அருமானவர்களே, ஆழமான ஒரு அர்ப்பணிப்பு நாம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். அப்படி இருக்கும் அருந்தால் சபை தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொன்று வாழ. நீ ஜெபிக்கிற மனுஷனாக இருந்தால் ஜெபிக்கிறதுக்கு ஒப்புக்கொடு இந்த புதிய வருஷத்துல. சரி, ஒருவேளை உண்டான சுவிசேஷம் சொல்லத்துதான் முடியல, சோறு வீட்டுல சுவிசேஷம் சொல்றவர்களுக்காக ஜெபிக்கலாமே, ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கலாமே. சோ ஜெபிக்கிறதுக்கு ஒப்புக்கொடு, அதற்கு அர்ப்பணி. அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வதிப்பார். சோ எல்லாரும் முன்னுக்கு நின்று ஊழியம் செய்ய முடியாது, ஆனால் என்னென்னத்தை உன்னால செய்ய முடியுமோ, என்னென்னத்துக்காக நீ அழைக்கப்பட்டிருக்காயோ அதற்கு ஒப்புக்கொடு. அப்பொழுது தேவனுடைய கரம்
உடைய வாழ்விலே செயல்படும். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாடும். எனக்கு அருமையான தேவன் பிள்ளைகளே, நமக்கு ஒரு ஆழமான அர்ப்பணிப்பு அவசியம் தேவை. இதை தேவன் சொல்ல சொல்லி என் மனசுல தந்தார் என நம்புறேன். தேவன் அறிவாரே, ஆகவே சொல்றேன், எனக்கு சேதுதான். சோ இது வெளிச்சத்தின் ஆண்டு. அதிகமாக வேத வசனங்களை படிப்போம், கருத்தாய் வாசிப்போம், கருத்தாய் ஜீவிப்போம். கர்த்தர் இயேசுவின் வருகை சீக்கிரமாக இருக்கிறது. சோ நாம் எல்லோரும் தயவு செய்து எழுதிப்போமா, பிளீஸ். எல்லாரும் எழுதிப்போம். ஸ்தோத்திரம். இப்ப ஒரு விஷயம் எல்லாரும் சேர்த்து செவ்படிப்போம். செவ்படி பிடிப்போமா? எங்களும் மகா பரிசுத்த பிதாவே, வருஷத்தை நன்மையால முடிசூட்டுகிற நல்ல தகப்பனே, வருஷங்கள் தானாக உருவாகிறதில்லை, நாட்கள் தானாக உண்டாகிறதில்லை. நீர்தான் கர்த்தாவே, வருஷங்களையும் நாட்களையும் காலங்களையும் உண்டாக்குற கர்த்தர் நீர்தான் அப்பா, நீர்தான் தகப்பனே. எங்களுக்கு இன்னொரு ஆண்டை கூட்டி தந்திருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு உம்மோடு நடக்க, அடவரை உம்மோடு வாழ, கர்த்தாவே இன்னும் உண்மை கிட்டி சேர, உங்களுடைய கற்பனையும்படி வாழ்ந்து உம் சித்தம் செய்ய கிருபை செய்யுங்கப்பா. சபையிலே உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வில் உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய சித்தம் செய்யப்படட்டும் என்று மன்றாடும். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உங்களுடைய நாமத்துக்கையும் மகிமை உண்டாவதாக. வரும்போது பத்திரமாய் கொண்டு வந்து திரும்பி போகும் பொழுதும் ஒவ்வொரு பிரயாணங்களையும் கூட இருங்கப்பா. மீண்டும் நாங்கள் ஒருவரோடு சந்திக்கும் வரை உங்களுடைய கிருபை எங்களை தாங்கட்டும் என்று மன்றாடும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்ள நல்ல பிதாவே, ஆவே ஆவே. எல்லாரும் சொல்லுமா, என் ஆத்மாவே கத்தரை சோதனை, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதனை, என் ஆத்மாவே கத்தரை சோதனை, அவர் செய்த சகல உபாரங்களையும் மறவாதே. கத்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அக்கியமும் அந்நியுனியமும் நம் அனைவரோடும் இந்த ஆண்டு முழுவதும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.